கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் அறவழி தர்ம சக்கரம். அறவழி ஆண்டும் ஆட்சி புரிகின்றது. அது ஆதி அந்தமில்லாத ஆட்சி. அப்பேராதிக்கத்தில் யான் குடிமை கொள்வேனாக. நாளை நமக்கென்ன வரும் என்ற கவலை வேண்டாம். இன்று நாம் செய்ய வேண்டியதை செவனே செய்ய வேண்டும். நம்பால் உள்ள குற்றத்தை அப்போதைக்கு அப்போது களைந்து குணத்தை பெருக்குவது நம் கடமை. நலத்தினின்று தீதோ தீதினின்று நலமோ ஒரு நாளும் நிகழ்வதில்லை. தர்ம சக்கரத்தின் இயக்கம் அத்தகையது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்பது திருக்குறள் வாக்கு.
அலை சிரித்த செந்தூரும் அழகுடைய பரம் குன்றும் பழமுதிர்த்த சோலையிலும் பழனிமலை மீதினிலும் பழமுடைய சுவாமிமலை தனித்திருக்கும் தணிகை மலை அமர்ந்திருக்கும் முருகனே அமர்ந்திருக்கும் முருகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோ.
மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி. நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம். இவை இரண்டும் இணையும் திருநாளே பங்குனி உத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது நமது வழக்கம். பல தெய்வ திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக கருதப்படுகிறது. பரமேஸ்வரனை பார்வதி கரம் பிடித்த நன்னாள் இது. ராமபிரான் சீதை, பரதன் மாண்டவி, லட்சுமணன் ஊர்மிளை, சத்ருகணன் ஸ்ருதகீர்த்தி ஆகிய நான்கு ஜோடிகளும் மிதிலையில் ஜனகர் அரண்மனையில் ஒரே மேடையில் பங்குனி உத்திரத்தன்று திருமணம் செய்து கொண்டனர். ஆண்டாள் ரங்கமன்னார், நாராயணன் கோமலவல்லி நாச்சியார் ஆகியோரின் திருமணம் நடந்த நாளும் பங்குனி உத்திரம்தான். சபரிமலை ஐயப்பன் அவதாரம், அர்ஜுனன் பிறப்பு, காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்றது பங்குனி உத்திரத்தன்றுதான். தைப்பூசம், கந்தர் சஷ்டி, திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம் என்பன போல பங்குனி உத்திரம் என்றாலே அது முருகன் கோவில் திருவிழா என்றுதான் எல்லோருக்கும் உடனே தோன்றும். இம்மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தனது தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். அதனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் செலுத்துகின்றனர். பங்குனி உத்திர நாளில் நேர்மோர் வழங்குதல், விரதம் இருத்தல், தெய்வ திருமணங்களை தரிசித்தல், அன்னதானம் செய்தல் போன்றவை பெரும் புண்ணியத்தை தரும். அதில் பழனியின் ரத ஊர்வலமும் மதுரை கள்ளழகர் கோவில் விழாவும் பிரசித்தி பெற்றவை. இந்த நாளில் புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள 7 புனித தீர்த்தங்களில் ஒன்றானதும் புரு தீர்த்தத்தில் இணைவதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது. அதனால் இந்நாளில் தீர்த்தவாரி மேற்கொண்டால் நாம் சகல பாவங்களும் விலகி மகிழ்ச்சியான வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம். பங்குனி உத்திரம் அன்று நாம் நமது குலதெய்வங்களை வழிபட உகந்த நாளாக அமைகின்றது. இந்நாளில் நமது குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நமது குலம் சிறக்க உதவுகின்றது. முருகக்கடவுளின் விழாக்களில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பார்கள். முருக பக்தர்கள் காவடி எடுப்பதற்கு புராண கதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிவன் பார்வதி திருமணத்தின் போது அவர்களது வைபோகத்தை காண தேவர்களும் முனிவர்களும் கைலைக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக வடக்கு திசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. பூமியை சரி செய்யும் பொருட்டு சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு புதிய மலையில் தங்கிய அகத்திய முனிவர் தாம் வழிபட சிவகிரி சக்திகிரி என்னும் இரு சிகரங்களை கொண்டு வருமாறு தன் சீடனாகிய இடும்பாசூரனிடம் கட்டளையிட்டார். இடும்பாசூரனோ மிகப்பெரிய பக்திமான். தனது குருவான அகத்தியர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற தன் மனைவி இடும்பியுடன் கைலை சென்று முருகப்பெருமானுக்கு உரிய கந்தமலையில் சிவகிரி சக்திகிரி என்னும் இரு குன்றுகளையும் பெயர்த்தெடுத்து ஒரு பெரிய பிரம்மதண்டத்தின் இரு புறங்களிலும் காவடியாக கட்டினான். அதனை தனது தோளின் மீது வைத்துக் கொண்டு புதிய மலைக்கு திரும்பி வரும் வழியில் திருவாவினன்குடிக்கு மேலே ஆகாயத்தில் பறந்தபோது முருகப்பெருமான் அவ்விரு மலைகளையும் அங்கேயே இறங்குமாறு செய்து அவ்விடத்திலேயே நிலை பெறச் செய்துவிட்டார். தன்னை அறியாமல் தரையில் இறங்கிய இடும்பன் எவ்வளவு முயற்சித்தும் பிரம்மதண்டத்தின் ஓரங்களில் கட்டிய மலைகளை அசைக்க கூட முடியாததை எண்ணி திகைத்து போனார். அப்போது சிவகிரி குன்றின் மீது கோவணத்துடன் அழகிய சிறுவன் ஒருவன் நகைத்துக் கொண்டிருப்பதை இடும்பன் கண்டுள்ளார். அச்சிறுவனால் தான் மலையை அசைக்க கூட முடியவில்லை என கருதிய இடும்பாசூரன் அச்சிறுவனை மலையிலிருந்து இறங்கும்படி அதட்டினான். சிறுவனோ மலை தனக்கே சொந்தம் என வாதிட்டான். சினம் கொண்ட இடும்பாசூரன் சிறுவனை தாக்க முயன்றான். தாக்கு வந்த இடும்பன் வேறற்ற மரம் போல சாய்ந்துவிட அவனது மனைவி இடும்பி கணவனை காப்பாற்ற சிறுவனை வேண்டினாள். தனது தவ வலிமையால் நிகழ்ந்தவற்றை அறிந்த அகத்தியர் முருகப்பெருமானை வணங்கினார். அந்த கணமே இடும்பாசூரனும் உயிர் பெற்று எழுந்து முருகப்பெருமானின் திருவிளையாடல் அறிந்து மூவரும் முருகப்பெருமானை வணங்கி பக்தியோடு துதித்தனர். குருபக்தியை மெச்சிய முருகப்பெருமான் இடும்பனை பழனி தலத்தின் காவல் தெய்வமாக இருக்கும்படி பேரருள் செய்தார். இரு குன்றினையும் காவடி போல் தூக்கி வந்த இடும்பாசூரன் முருகப்பெருமானின் திருவருளை பெற்றது போல இன்றும் பக்தர்கள் காவடி தூக்கி சென்று முருகப்பெருமானின் பேரருளை பெறுகின்றனர். இளவரசனாக முருகன் இடும்பனுக்கு காட்சி அளித்ததால் இன்றும் பழனி முருகனுக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. திரு சுப்பிரமணியர் ஆலயத்தில் சொற்பொழிவு மாலை 6:30 நடைபெறும். நடத்துபவர் பூஜ்யாய தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் சிஷ்யை நிலூஃபர்ஜி தீதி. தலைப்பு: சீரான வாழ்க்கைக்கான மதிப்புகள் வேதங்களின் பார்வையில். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்.
முருகா, முருகா, உன்னை பாடும் கோயிலின் தீவே.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
ஏகாதேசி என்பது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஏகாந்த தினமாகவே உள்ளது. மோட்சத்தை அளிக்கும் விரதத்தை கடைபிடிக்க வழி ஏற்படுத்தி இருக்கும் ஏகாதேசியால் ஏகாந்தம் ஏற்படாமல் எப்படி இருக்க முடியும்? அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த 11 நாட்களில் ஒரு ஏகாதேசி என்ற கணக்கில் ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதேசிகள் வருகின்றன. இதில் வளர்பிறையில் ஒரு ஏகாதேசியும் தேய்பிறையில் ஒரு ஏகாதேசியும் வரும். அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதேசியை சுக்லபட்ச ஏகாதேசி என்றும், பௌர்ணமியை அடுத்த ஏகாதேசியை கிருஷ்ணபட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கின்றனர். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரன் என்னும் அசுரன். இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர். அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான். அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர். அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார். போர் 1000 ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது. அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரிகா ஆசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முரன் பகவானை கொல்ல துணிந்த போது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது. இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. விழித்து நடந்ததை கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதேசி என பெயரிட்டு, உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரம் அளித்து தன்னுள் மீண்டும் அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டார். எனவே ஏகாதேசி என்னும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதேசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் இருந்து அவரின் அருளை பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம். ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதேசிகளுக்கு ஒவ்வொரு பெயர்களும் அந்தந்த ஏகாதேசி தினங்களில் இருக்கும் விரதங்களால் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளும் பல உள்ளன. ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு பலனை கொடுத்தாலும் வைகுண்ட பதவிக்கும் வழிவகுக்கும் என்பதே அதனுடைய சிறப்பு. அறிவிப்பு. மார்ச் 17 தேதி ஞாயிறன்று ஏகாதசியை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு கும்பபூஜை, சுதர்சன மகாவிஷ்ணு ஹோமம், 7 மணி திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. மார்ச் 19 தேதி செவ்வாயன்று பிரதோஷ பூஜை, மாலை 6 மணிக்கு கும்பபூஜை, ஸ்ரீ ருத்ரஹோமம், 7 மணி திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. மார்ச் 21 தேதி பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு கும்பபூஜை, ஸ்கந்தஹோமம் மற்றும் ஐயப்பன் ஹோமம், 7 மணிக்கு திரவிய அபிஷேகம், 7:30 ஐயப்பன் படிபூஜை மற்றும் தீபாராதனை.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
அன்பு நேரிய